குழந்தைகள் அளிக்கப்பட்டத்தின் சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
நேர்களே, இன்று ஜூன் மாதம் 7 திகதி, எங்கள் தமிழுக்கு வைகாசி 24, ஜல்லல் 3, வெள்ளிக்கிழமை 2019. இன்றைய இதமான காலை பொழுதில் நீண்ட நாட்களுக்கு பின் உங்களுடன் உறவாடும் நான் பவித்ரா அசோக்குமார். வணக்கம் நேர்களே.
எப்படியும் வாழலாம் என்றல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்துக் கூறிய வள்ளுவனின் வாக்குகளில் ஒன்று வாழ்க்கைக்காக இதோ.
ஒருவன் ஆசையை முழுவதாக ஒழித்தால் அவன் கெட்டு போகாமல் வாழ்வதற்கு உரிய நல்ல செயல் அவன் விரும்பியவாறே கிடைக்கும்.
அன்பான சங்கநாதம் நேயர்களுக்காக இந்த இதமான குளிர்காலை பொழுதில் வாழ்வின் வசந்தத்தை உங்களுக்கு தருபவர் தாயகம் தந்த சங்கீத பூஷணம் எஸ் பத்மலிங்கத்தின் ஏழத்து பாடல் ஒன்று.
ஏழ மாதாவினை பாரடா, ஏழ மாதாவினை பாரடா, இன்றனம் தாயினை போற்றடா. ஏழ மாதாவினை பாரடா, இன்றனம் தாயினை போற்றடா, ஆழமாய் சிந்தனை செய்யடா, ஆழமாய் சிந்தனை செய்யடா, அன்னை தயவாலே உய்யடா. ஏழ மாதாவினை பாரடா. மலையுண்டு வளமுண்டு வளைந்தோடும் நதியுண்டு, மலையுண்டு வளமுண்டு வளைந்தோடும் நதியுண்டு, வற்றாத நீர் நிறை பாவிகுளமுண்டு. மலையுண்டு வளமுண்டு வளைந்தோடும் நதியுண்டு, வற்றாத நீர் நிறை பாவிகுளமுண்டு. நிலை கண்டு மகிழ்ந்தாடு உயர்ந்திட நினைந்தோடு, நிலை கண்டு மகிழ்ந்தாடும் உயர்ந்திட நினைந்தோடு, நீடித்து உழைத்துட்டே செல்வத்தை நிலைநாட்டு, நீடித்து உழைத்துட்டே செல்வத்தை நிலைநாட்டு. ஏழ மாதாவினை பாரடா, இன்றனம் தாயினை போற்றடா, ஆழமாய் சிந்தனை செய்யடா, அன்னை தயவாலே உய்யடா. ஏழ மாதாவினை பாரடா. நாட்டில் பிறந்ததால் இரும்போது எய்தடா, இந்நாட்டில் பிறந்ததால் இரும்போது எய்தடா, இணையற்ற செல்வத்தால் முன்னேறி செல்லடா. இந்நாட்டில் பிறந்ததால் இரும்போது எய்தடா, இணையற்ற செல்வத்தால் முன்னேறி செல்லடா. பொன்னாடு இந்நாடு புகழ் பெறும் வழிநாடு, பொன்னாடு இந்நாடு புகழ் பெறும் வழிநாடு, போற்றுதல் நாகிட பூமிக்கும் வழிதேடு, போற்றுதல் நாகிட பூமிக்கும்.
தொடர்வது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் வாரவலம் வழங்குபவர் எம் வரதராஜன்.
வாரவலம். இலங்கையுடன் அமெரிக்கா செய்ய உள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு எதிராக மகாநாயக்க தேரர்களும் சிங்கள அரசியல்வாதிகள் பலரும் குரல் எழுப்பியுள்ள நிலையில் அமெரிக்க இராஜாங்கத்தினை கழுத்தின் அரசியல் ராணுவ விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் கிளார்க் கூப்பர் கொழும்புக்கு வருகை தந்திருக்கின்றார். இலங்கையின் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தனவை சந்தித்த கிளார்க் கூப்பர் உயிர்த்த ஞாயிற்று தாக்குதல் தொடர்பாகவும் அதன் பின்னரான நிலைமைகள் குறித்தும் கலந்துரையாடியதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் சோபா எனப்படும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் திருத்தங்களை செய்வது குறித்தும் பேசப்பட்டதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கின்றது. கிளார்க் கூப்பரின் கொழும்பு வருகை தொடர்பாக இலங்கை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. எனினும் பேசப்பட உள்ள விடயங்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் எதுவுமே கூறவில்லை. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் கிளார்க் கூப்பரின் வருகை தொடர்பாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அத்துடன் கிளார்க் கூப்பரின் வருகை தொடர்பாக கொழும்பிலிருந்து வரும் முக்கியமான சிங்கள ஆங்கில நாளேடுகள் செய்தி ஊடகங்கள் இணையதளங்கள் தகவல்களை தெரிவிக்கவில்லை. இலங்கையின் முக்கியமான பாதுகாப்பு உயர்மட்ட பிரதிநிதிகளோடு அமெரிக்க இராஜாங்க செயலாளருடன் வந்த முக்கியமான அதிகாரிகளும் அமெரிக்க இராஜாங்க அலுவலகத்தைச் சேர்ந்த முக்கியமான மேல்நிலை அதிகாரிகளும் தூதரக அதிகாரிகளும் சந்தித்திருக்கின்றார்கள். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அழுத்தங்களினால் பதவி விலகிய பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோரையும் கிளார்க் கூப்பர் சந்திப்பார் என கொழும்பு உயர்மட்ட அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரையும் மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்ததாக செய்திகள் வெளியாகவில்லை. ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பார் என பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது. ஆனாலும் அது பற்றிய தகவல்கள் இதுவரையில் வெளிவரவில்லை. இது தொடர்பாக இந்த ஒப்பந்தம் தொடர்பாக மைத்ரிபால சிறிசேனவும் அல்லது மஹிந்த ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவும் எந்தவிதமான தகவல்களை விடவில்லை. அதேவேளை நேற்று முன்தினம் இடம்பெற்ற சந்திப்பொன்றின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அமைச்சருடன் பேசும்போது சொன்ன தகவல் முக்கியமான அரசியல் மாற்றம் ஒன்றை உருவாக்கும் என்ற தகவலை வெளியிட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு தடவை ஜனாதிபதி ஆவதற்கு மஹிந்த தரப்பை தாம் நம்பியது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய கதைதான் என்பது அவருடைய உரையாடலிலிருந்து தெரிகிறது. இப்போது தமது அரசியல் போக்கினிலேயே அவர் தலைகளாக மாற்றிக் கொண்டு விட்டார் என்று கொழும்புவில் உள்ள விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த திங்கட்கிழமை இரவு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, நிதியமைச்சர் மங்களசமர வீர உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த அமைச்சர்கள் சிலரை அதுடன் கபீர் காசிமையும் ஜனாதிபதி அழைத்து பேச்சு நடத்தியிருக்கின்றார். தம்பசம் வைத்திருக்கின்ற சட்டம் ஒழுங்கு அமைச்சையும் ஊடக அமைச்சையும் விட்டுக் கொடுக்கவும் ஐக்கிய தேசிய முன்னணி குறிப்பிடும் இருவருக்கு அந்த அமைச்சு பதவியை வழங்கவும் இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்வந்து இணக்கம் தெரிவித்தன அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்ல, நேற்று முதல் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் ஐக்கிய தேசிய முன்னணியின் சில அமைச்சர்களுடன் உரையாடிய அவர் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிடுவதில்லை என்றும் அந்த எண்ணம் தமக்கு இல்லை என்றும் பொருத்தமான ஒருவரை ஐக்கிய தேசிய முன்னணி நிறுத்துமானால் அவருக்கு தாம் ஆதரவு வழங்குவார் என்றும் தெரிவித்திருக்கின்றார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு பின்னர் தான் மஹிந்த ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான விஷய விடயங்கள் வெளிவரவில்லை. நாட்டில் உள்ள குழப்ப நிலையை எதிர்கொள்வதற்கு உடனடியாக ஒரு பொது தேர்தலை நடத்தி பலமான அரசாங்கத்தை அமைப்பதற்கான சில தரப்புகள் ஆலோசனை தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் அப்படியான தீர்மானம் எடுப்பதற்கும் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கும் அரசாங்கத்தின் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒரு 3-2 பெரும்பான்மையான ஆதரவை பெற வேண்டிய நிலை தேவைப்படுகின்றது. இந்த வகையில் இந்த நிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வியூகம் பற்றியும் ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அதன்படி அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய முன்னணியின் வேட்பாளராக தற்போதைய சபாநாயகரும் ஐக்கிய தேசிய கட்சி மூத்த உறுப்பினர்கள் ஒருவருமான கரு ஜெயசூரியவை அவரை அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கின்ற அதே சமயம் அடுத்த பிரதமர் வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை அறிவிப்பதென்றும் அதேவேளை கட்சியின் தலைவராக சஜித் பிரேமதாசவை அறிவிப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்கே வியூகம் வைத்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அப்படி பதவிகள் அமைக்கின்ற பொழுது ஐக்கிய தேசிய முன்னணி தொடர்ந்தும் பதவியில் அமரக்கூடிய வாய்ப்பு இருப்பது என்பதே அவருடைய திட்டமாகும். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவருடனும் முரண்பு பிடிக்காமல் முரண்டுபடாமல் சமரசம் செய்து இனம் ஈப்போகின்ற உத்தி இது என்று கூறப்படுகின்றது. இதுதான் அவரது திட்டம் என்று சொன்னால் காலமும் சூழலும் பொருந்தி வருகின்ற என்றே தோன்றுகின்றது. ஆனால் அது எப்படி அமையும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது இன்றைய பாரவலம்.
புலம்பெயர்ந்தாலும் எம் தமிழை எம் சிறார்களுக்கு கொடுப்பதே எமது தலையாய கடமையாகும். எனவே வாராவாரம் வளரும் இளந்தளிரில் இன்று கவிதையை கலப்பவர் சங்கநாதத்தின் செல்லக்குட்டி செல்வன் கஞ்சிகன் விஸ்வநாதன். வணக்கம்.
சங்கநாத நேர்களுக்கு வணக்கம். கவிதை யோகர் சுவாமிகள். யோகத்தில் நெறி நின்று யோகத்தை உள்வாங்கி நாகத்தை அரையாத்த நம்பெருமான் உமையாளோர். யோகத்தின் நெறி நின்று யோகத்தை உள்வாங்கி நாகத்தை அரையாத்த நம்பெருமான் உமையாளோர். பாகத்தன் பரமாட்டி பதமுணரும் சிவானுபவம் போகத்தை அமக்களித்த புண்ணியனே போற்றி போற்றி. பாகத்தன் பரமாட்டி பதமுணரும் சிவானுபவம் போகத்தை அமக்களித்த புண்ணியனே போற்றி போற்றி. பெரியாரை சிறியாரை பேதமின்றி அடி சேர்த்து புரியாத புதிரெல்லாம் புரிய வைத்து அறிவினிலே. பெரியாரை சிறியாரை பேதமின்றி அடி சேர்த்து புரியாத புதிரெல்லாம் புரிய வைத்து அறிவினிலே. தெரியாத செய்திகளை தெளிவித்து சிவங்காட்டும் அரியானே அந்தனே அருங்குருவே போற்றி போற்றி. தெரியாத செய்திகளை தெளிவித்து சிவங்காட்டும் அரியானே அந்தனே அருங்குருவே போற்றி போற்றி. விடியாத காரிருளில் உலக்கின்றி வீழ்ந்துழலும் அடியாரை தேடி வந்து அவருடைய இடர் தீர்த்து. விடியாத காரிருளில் உலக்கின்றி வீழ்ந்துழலும் அடியாரை தேடி வந்து அவருடைய இடர் தீர்த்து. படியாத அகங்காரம் படிவித்து ஆட்கொண்டு முடியாத பிறவிக்கு முற்றானாய் போற்றி போற்றி. படியாத அகங்காரம் படிவித்து ஆட்கொண்டு முடியாத பிறவிக்கு முற்றானாய் போற்றி போற்றி. முன்னாலே இருந்தாலும் மௌனத்தின் மொழி மூலம் தன்னாலே எல்லாமே தானறிய செய்வித்து. மின்னாரும் செஞ்சடையான் மேதினியில் ஒரு பொருளான் பொன்னாரும் அடிகளுக்கே போக்குவித்தாய் போற்றி போற்றி. மின்னாரும் செஞ்சடையான் மேதினியில் ஒரு பொருளான் பொன்னாரும் அடிகளுக்கே போக்குவித்தாய் போற்றி போற்றி. சோகத்தில் வீழ்ந்தார்க்கு சொல்லவுனா சுகமாகி தாகத்தில் அலைவார்க்கு தண்ணீரை தந்தருளி. சோகத்தில் வீழ்ந்தார்க்கு சொல்லவுனா சுகமாகி தாகத்தில் அலைவார்க்கு தண்ணீரை தந்தருளி. மோகத்தை அறப்போக்கி முத்திக்கு வழிகாட்டி யோகத்தை அமக்களிக்கும் யோகரடி போற்றி போற்றி. மோகத்தை அறப்போக்கி முத்திக்கு வழிகாட்டி யோகத்தை அமக்களிக்கும் யோகரடி போற்றி போற்றி. நன்றி. வணக்கம்.
நேயர்களே, தாயகத்தில் எமது இஸ்லாமிய சகோதரர்கள் பல அச்சுறுதல்களுக்கும் இன்னல்களுக்கும் இடையில் தங்கள் புனித ரம்ளான் தினத்தை அனுஷ்டிக்கின்றார்கள். அவர்களுக்காக அதையொட்டிய சிறு குறு நச்சேரியை தருகின்றார் தாயகத்தின் மூத்த ஊடகவியலாளர் ஆக்லாந்திலிருந்து சகோதரர் சர்தார் அவர்கள்.
சங்கநாதம் வானொலி நேர்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உலகளாவிய முஸ்லிம்கள் ஈத் உல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை இந்த வாரம் கொண்டாடி முடித்துள்ளார்கள். அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் பிறை தென்பதற்கேற்ப செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை சில இடங்களில் வியாழக்கிழமைகளில் அவர்கள் பெருநாளை கொண்டாடி முடித்துள்ளார்கள். இந்த ரமலான் மாதம் என்பது உலகிலுள்ள முஸ்லிம்கள் நோன்பு நோக்கின்றனர். உலக சனத்தொகையில் 1.8 பில்லியன் பேர், அதாவது உலக சனத்தொகையில் கால்வாசி பேர் பின்பற்றுகின்ற இஸ்லாமானது ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்குமாறு முஸ்லிம்களை பணித்துள்ளது. இஸ்லாமிய சந்திரக்கணக்கு நாட்காட்டியின் 9வது மாதமாக ரமலான் மாதம் பிறக்கிறது. இந்த மாதம் முழுவதும் நோன்பு நோக்குமாறு இஸ்லாம் முஸ்லிம்களை பணித்துள்ளது. எனவே உலகம் முழுவதும் வாழ்கின்ற முஸ்லிம்கள் ஆன ஆண்கள் பெண்கள் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோக்கின்றார்கள். ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதானது இஸ்லாத்தில் 5 கடமைகளில் ஒன்றாகும். இந்த 5 கடமைகளில் ஏனையவை சஹாதா, இஸ்லாத்தின் மீது நம்பிக்கையை பிரகடனப்படுத்தல், அதாவது களிமா என்று சொல்வார்கள், அதுபோல தொழுகை, அது 5 அவர்கள் தொழுவார்கள், அதுபோல சகாத், வருடாந்தம் தம்மிடம் உள்ள செல்வத்தில் இருந்து 2.5% பகுதியை தானமாக வழங்குதல் ஜகாத் எனப்படும், அதுபோல ஹஜ், ஹஜ் சவுதி அரேபியாவில் மக்கா நகரில் உள்ள பள்ளிவாசலை தரிசித்தல் என்பனவாகும். இதில் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதன் மூலம் இறைவனுடனான தொடர்பை அதிகரித்தல், உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல், சுய கட்டுப்பாட்டை பயிடல், உலக இன்பங்களில் இருந்து ஒதுங்குதல், எளியோர் குறித்த அக்கறை காட்டல் ஆகிய விடயங்களை அடைந்து கொள்வதற்கு முஸ்லிம்கள் முயற்சிப்பார்கள். இம்மாதம் முழுவதும் ஃபஜிர் தொழுகைக்கான அதான் ஒழித்தது முதல் மஹ்ரிபு தொழுகைக்கான அதான் ஒழிக்கும் வரையில் உணவு உட்கொள்ளாமல் இருப்பது மட்டுமின்றி சாதாரண வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை பேணுவதற்கான பயிற்சி காலமாக இம்மாதத்தை உபயோகிப்பர். கல்வி குறித்த கருத்துக்களில் தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்ற வாசகம் பிரபல்யம். பசி, தனிமை, விழிப்பு இவை மூன்றும் மனிதனின் உள்ளத்தை பண்படுத்தும் மூன்று விடயங்கள். இப்பண்பட்ட உள்ளத்தில் கல்வியும் பயிற்சியும் இலகுவாக உள்வாங்கப்படும் என்பதே இறை வழிகாட்டலான திருக்குர்ஆன் மனித வாழ்வில் பண்பாடுகள் மற்றும் ஒழுக்க நெறிகளின் தொகுப்பாக வந்திறங்கிய இம்மாதத்தில் நோன்பிருந்து அக்கல்வியை உள்வாங்கி பயிற்சி பெறுகின்றமையே இதன் காரணமாகும். இம்மாதத்தில் பொய், புறம், அனாவசியமான கேளிக்கைகள், அடுத்தவருக்கு தீங்கி விளைவிக்கும் செயல்கள், மானக்கேடான விடயங்கள் போன்றவற்றிலிருந்து தவிர்ந்து நடப்பதன் மூலம் வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் நன்னடத்தையை பின்பற்றி நடக்க பயிற்சி எடுக்கப்படும். அதுமட்டுமல்லாது மனிதநேயம், தர்மம் போன்ற நல்ல பழக்க வழக்கங்களையும் இஸ்லாமியர்கள் கடைபிடிப்பது கடமை. ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக உள்ள போதும் நோன்பு நோற்பதற்கு விதிவிலக்கியுடையோர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். பொதுவாக இஸ்லாத்தில் அனைத்து கடமைகளில் இருந்தும் சிறுவர்கள் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே சிறுவர்கள் நோன்பு நோற்பது கடமை அல்ல. ஆனாலும் 7 அல்லது 8 முதலே முஸ்லிம் சிறுவர்கள் நோன்பு நோக்க பழகிவிடுகின்றார்கள். வயது முதிர்ந்தோர், நோயாளர்கள், கர்ப்பிணி தாய்மார், மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் நோன்பு நோற்பதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளனர். அதுபோல ரமலான் காலத்திலும் முஸ்லிம்கள் தினமும் ஐவேளை தொழுகையை மேற்கொள்வர். அதுவல்லாது ரமலான் காலத்தில் இரவு நேர விசேட தொழுகைகளையும் மேற்கொள்வர். இது சாதாரணமான ஐவேளை தொழுகையை விட நீண்ட தொழுகையாகும். இஸ்லாத்தின் திருமறையான அல் குர்ஆன் அருளப்பட்ட புனித லைலத்துல் கத்ர் எனும் இரவு ரமலான் மாதத்தில் இறுதி 10 வருகிறது. இவ்விரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று குறிப்பிடப்படுகின்றது. எனவே இவ்விரவில் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல்களில் தங்கி கூட்டாக நீண்ட நேர வழிபாடுகளில் ஈடுபடுவர். அதுபோல நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள், நோன்பு மாதம் வந்தாலே இஃப்தார் என்று பல விருந்துகள் அழைக்கப்படும். இந்த இஃப்தார் என்றால் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். முஸ்லிம்கள் பொதுவாக நோன்பை துறப்பதை இஃப்தார் என்று கூறுவார்கள். இப்போது சமூக ஊடகங்களில் முஸ்லிம்கள் இஃப்தார் நிகழ்வின் போது என்று பகிர்ந்து கொள்ளும் படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது என்ன நிகழ்வு என்று முஸ்லிம் அல்லாதவரும் சற்று குழம்பி போகின்றனர். நாம் ஆரம்பத்தில் நோன்பு துரத்தல் பற்றி கூறினோம். அன்பு நோன்பு துறக்கும் நிகழ்வை தான் இஃப்தார் என்று முஸ்லிம்கள் குறிப்பிடுகின்றனர். நோன்பு துறக்கும் நிகழ்வில் பொதுவாக ஈத்தம்பலமும் தண்ணீரும் காணப்படும். ஈத்தம்பலம் ஒரு சீரான வேகத்தில் குளுக்கோஸை மெது மெதுவாக வெளியிடும். நோன்பிருந்து உண்ணும் உணவுகளில் திடீரென குளுக்கோஸின் அளவு அதிகரிப்பது உடலுக்கு உகந்ததல்ல. ஆதலாலேயே குளுக்கோஸின் அந்த அளவை கட்டுப்படுத்துவதற்காக அவர்கள் ஈத்தம்பலத்தையும் நீரையும் முதலாவதாக நோன்பை துறப்பதற்காக பாவிப்பார்கள். அதுபோல ஈத் என்றால் என்ன? இப்போது அவர்கள் ஈத் திருநாளை கொண்டாடி கொடுத்திருக்கின்றார்கள். ஈத் என்றால் என்ன? இஸ்லாமிய நாட்காட்டி சந்திர கணக்கை அடிப்படையாக கொண்டிருப்பதனால் அடுத்த மாதம் ஆரம்ப மாதத்தான பிறை தென்பட்டதுமே ரமலான் மாதம் முடிவடைந்து விடுகிறது. இனி அடுத்து பிறக்கின்ற நாள் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தினமாகும். இதை நாம் தமிழ் சொல்லில் நோன்பு பெருநாள் என்று வழங்குகிறோம். இந்த பெருநாள் தினத்தில் முஸ்லிம்கள் காலையிலேயே குளித்து புத்தாடைகள் அணிந்து நறுமணங்கள் பூசிக்கொள்வார்கள். பின்னர் பெருநாள் துர்காயை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலுக்கு அல்லது கிராமத்தில் உள்ள ஒரு திடலுக்கு அவர்கள் சென்று அங்கு அந்த மைதானத்தில் தொழுகையை நிறைவேற்றுவதுதான் உண்மையில் அவர்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளது. ஆனால் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் அவர்கள் பள்ளிவாசல்களிலேயே தொழுகையை மேற்கொள்கின்றார்கள். ஏனென்றால் இங்கு மைதானங்களில் தொழக்கூடிய வசதிகள் அவர்களுக்கு இல்லாத காரணத்தினால். அதுபோல பெருநாள் தினத்தின்றி நண்பர்களை சந்தித்தல், உறவினர்களை தரிசித்தல்,
இயேசுக்கள் என்று முஸ்லிம்கள் மிகவும் சந்தோஷமாக தங்களது பொழுதை கழிப்பார்கள். அதுவே ஈத் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். சரி நண்பர்களே, ரமலான் மாதம் நோன்பு பிறநாள் குறித்து நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். இனி உங்களுக்கு தெரிந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கு ஈத் பெருநாள் வாழ்த்துக்களை நீங்களும் தெரிவிக்கலாம். சங்கராதம் நேயர்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நான் உங்கள் அன்பின் சர்தார்.
நேயர்களே, அடுத்து தொடர்வது தமிழ் மொழி போர், ஒரு வரலாற்று பார்வை. வழங்குபவர் ஆஸ்திரேலியா பிரிஸ்பெனில் இருந்து நண்பர் முத்துக்கண்ணன் அவர்கள்.
வணக்கம். மொழிப்போர், தமிழ் மொழிப்போர் பற்றி ஒரு பார்வை. சென்னை நடராஜன், காலமுத்து, கீழப்பாவூர் சின்னசாமி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, சிவகங்கை ராசேந்திரன், சத்தியமங்கலம் முத்து, ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன், வீராளிமலை சண்முகம், கீழமேடு தண்டபாணி, மயிலாடுதுறை சாரங்கபாணி, இவர்களெல்லாம் இந்தி திணிப்பை எதிர்க்கும், தமிழ் மொழியை காக்கவும் உயிர்நீத்த தியாகிகள். இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் 1969 ஆண்டு தமிழகமே பற்றி எரிந்தது. மாணவர்கள் முன்னின்று நடத்திய அந்த போராட்டத்தில் பல நூறு பேர் உயிர் நீத்தனர். போராட்டத்தை அடக்க ராணுவம் வந்தது. மொழியை பாதுகாக்க நடைபெற்ற ஒரு போராட்டத்தை ஒடுக்க ராணுவ களத்தில் இறங்கியது. அந்த போராட்டத்தில் நூற்று கணக்கானோரின் உயிர்கள் பறிக்கப்பட்டன என்பது உலக வரலாற்றில் வேறெங்கும் இல்லை. அதனால் தான் 1965 ஆண்டு போராட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவையே குலுக்கியது. இந்த போராட்டம் 60களின் உச்சத்தை எட்டினாலும் முதன்முதலில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1930. அனைத்து பள்ளிகளிலும் இந்தியை கட்டாயமாக பாடமாக்கப்பட்டுள்ளதாக 21/4/1938 ஆண்டு ராஜாஜி தலைமையிலான சென்னை மாகாண அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டது. இதை எதிர்த்து பெரியார், மறைமலை அடிகளார், சோமசுந்தர பாரதியார் உள்ளிட்டோர் வழிகாட்டுதலின் பேரில் போராட்டம் வெற்றித்தது. போராட்டத்தில் ஈடுபட்டோருக்கு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு சென்ற நடராசனின் உடல் குன்றியது. மன்னிப்பு கோரி கடிதம் எழுதி தந்தால் விடுதலை செய்வதாக அரசு கூறியது. ஆனால் அவர் மறுத்து உயிர் நீத்தார். உயிர் நீத்த ஆண்டு 15/1/1939 ஆண்டு 12 கும்பகோணத்தைச் சேர்ந்த காலமுத்து அவர்கள் உயிர் நீத்தார். இந்த இரண்டு உயிர்கள் பலிகளால் போராட்டம் மேலும் தீவிரமடைந்தது. இந்தி பயிற்று மொழி தொடர்பான அரசாணையை 21/2/1940 ஆண்டு அரசு திரும்ப பெற்றது. அடுத்து 1948 ஆண்டில் ஓமாந்தூர் முதல்வராக இருந்தபோது இந்தி கட்டாயமாக பாடமாக்கப்பட்டது என ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதை எதிர்த்து மீண்டும் கிளர்ச்சி ஏற்பட்டு அரசு பின்வாங்கியது. மேலும் இந்தி பேசாத மக்கள் விரும்பு வரை ஆங்கில ஆட்சி மொழியாக தொடரும் என்று நேருவின் உறுதிமொழியால் போராட்டம் சற்று ஓய்ந்தது. அடுத்த வாரம் தொடர்ச்சியை
பாடுங்கள். அடுத்து சமூக அறிவித்தல் ஒன்று.
வணக்கம். சமூக அறிவிப்புகள். மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நினைவு நாள். நான் ஜூன் 15 சனிக்கிழமை 2019. நேரம் மாலை 6 முதல் 9:30 வரை. இடம் பாவலேறு பெருஞ்சித்தனார் அரங்கம். இடம் மவுண்ட் ராஃபில் வார் மெமோரியல் ஹால், நம்பர் 13, நேரோ, மவுண்ட் ராஃபில், ஆக்லாந்து. தமிழ் மொழியின் வரலாறு, பழமை மற்றும் அதன் பெருமையை பறைசாற்றுகின்ற விழா. இயல், இசை, உரை, நடனம் என்ற வகைகளில் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. நியூசிலாந்தில் வாழுகிற அறிஞர்கள், கலைஞர்கள், சிறுமியர்கள், சிறுவர்கள் மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்புகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள். அனைவரும் வருக, தமிழால் ஒன்று தொடர்வோம். தொடர்புக்கு கா பிரேம்குமார், தொலைபேசி எண் 0590 533 6699. கைபேசிய 0273404412. நன்றி.
நேயர்களே, நமது சங்கநாதம் ஒலிபரப்பை ஆஸ்திரேலியாவின் 24 மணி நேர வானொலியான இன்பத்தமிழ் ஒலியிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
நேயர்களே, சங்கநாதம் வானொலியை தொடர்ந்து ஒலிக்கவிருக்கின்றது அன்பின் குரல்.
அன்பு தமிழ் உறவுகளே, அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள். உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.
உலக வளம். சூடான் நாட்டில் இப்பொழுது என்ன நடைபெறுகின்றது? சூடானில் இருக்கின்ற ராணுவத்தை பதவி விலக கோரி மக்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் இதுவரை 35 பேர் வரை சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்கள். மக்கள் நடத்தும் கலவரத்தை அடக்குகின்ற பிரிவிற்கு தளபதியாக முகமது ஹமெடின் டகோலா என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவரை ஹெமெட்டி என்று அழைப்பார்கள் அப்பிராந்தியத்தில். இவர் மோசமான மனித படுகொலை ஆளி. 21ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற டார்பூர் மனித படுகொலையின் பிரதான கதாநாயகன் இவரே. இரத்த கரை படிந்த இவர் இப்பொழுது களத்தில் இறங்கி ராணுவத்தினிடமிருந்து அதிகாரத்தை பறித்தெடுக்க முயலும் மக்களை படுகொலை செய்து தீர்த்து கட்ட ஆரம்பித்திருக்கின்றார். அதிபரை வீழ்த்தி அதிகாரத்திற்கு வந்த ராணுவம் இனி அந்த அதிகாரத்தில் இருந்து இறங்கப் போவதில்லை என்பதற்கான அடையாளமாகவே சூடான் நாட்டில் இந்த படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள். யார் இந்த கெமெட்டி என்கின்ற போர்க்குற்றவாளி? இவர் அரபு பின்னணி கொண்டவர். இவருடைய சொந்த நாடு சாட் ஆகும். அருகில் இருக்கும் இந்த சாட் நாட்டில் பிறந்து சூடானுக்கு குடிபெயர்ந்தவர் ஆவார். 2003ஆம் ஆண்டில் சூடான் ஆதரவு கொண்ட அரபிக் ஜனாலிட் ஆயுத குழுவிற்கு தலைமை தாங்கி சூடான் அதிபருடன் இணைந்து கொண்டு அவருக்கு எதிராக நடைபெறுகின்ற போரை அடக்க புறப்பட்டவராகும். சிறுவயதிலேயே பாடசாலை படிப்பை குழப்பி ஒட்டக வியாபாரம் செய்த இவர் எந்தவிதமான கொலையோ ஆள்கடத்தலோ பாலியல் பலாத்காரமோ எதற்குமே அஞ்சாத ஒரு பேர்வழி என்று கூறப்படுகின்றது. சூடான் நாட்டின் ராணுவம் பாலியல் பலாத்காரம், நாசம் செய்து உடைமைகளை அழித்தல், நாடு கடத்தல் போன்ற நாசகார செயல்களை டார்பூர் பகுதியில் செய்து ஒரு குறுங்காலத்தில் 3 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ 2 லட்சம் முதல் 3 லட்சம் மக்களை கொன்று தள்ளுவதற்கு காரணமாக இருந்தவர் இப்பொழுது ராணுவத்தில் இருக்கின்றார். இவர் தன்னுடைய முகத்தை காட்டியிருக்கின்றார் என்பதுதான் முக்கிய விடயமாகும். இவர் சாதாரணமான ஒருவர் அல்ல. 2006ஆம் ஆண்டு ஷாட் நாட்டிலிருந்து வெளியேறி சூடான் அரசுக்கு ஆதரவாக நாடகமாடி பல ஜெனரல்களை பதவி கவிழ்த்து RSF என்ற படைப்பிரிவில் சேர்ந்து அதிபரினுடைய மெய்ப்பாதுகாவல் படையாக அமைந்து முன்னேறினார். அப்துல்பாட் அல் புர்ஹான் என்கின்ற இப்போது இருக்கின்ற ராணுவ தளபதிக்கு அடுத்தபடியாக இவர் இருந்து இருவரும் பேரம் பேசி அதன் பின்னர் சவுதி அரேபியா, எகிப்து போன்ற நாடுகளுக்கு சென்று சவுதியிடமிருந்து $3 பில்லியன் வாங்கியிருக்கின்றார்கள். எகிப்தின் பணம் பெருந்தொகையாக வந்திருக்கின்றது. இத்தகைய பெருந்தொகை பணத்தில் இவர்களினுடைய நாடகம் நடைபெற்றுக் கொண்டு இருக்க சிவபூசைக்குள் கரடி புகுந்தது போல மக்கள் அதிகாரத்தை வேண்டும் என்று கேட்டபொழுது ராணுவம் ஆத்திரத்தில் விழித்தெழுந்திருக்கின்றது. இதனால் அங்கு இப்பொழுது மறுபடியும் இரத்த ஆறு ஓட ஆரம்பித்திருக்கின்றது. மக்கள் மட்டும் சூடானில் அதிகாரத்துக்கு வந்து விடுவாராக இருந்தார் இவரை போன்றவர்கள் போர்க்குற்ற நீதிமன்றம் போக வேண்டி வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேத்துறை.
நன்றி நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றது. இந்நிகழ்ச்சியை அலங்கரித்தவர்களுக்கும் இதை செவிமடுத்த அன்பர்களுக்கும் இன்பத்தமிழ் ஒளி வானொலிக்கும் நன்றி கூறி கேட்பதோடு விட்டுவிடாது தங்கள் அபிப்பிராயங்களையும் எங்களுடன் பகிருங்கள். தொடர்பிலக்கம் 0061212926916. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த அற்புத சிங்கம் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்புக்குரிய பவித்ரா அசோக்குமார்.